தேவன் எனக்கு நன்மை செய்து என் லாபத்து நாசமோசங்களது விலைக்கு பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்காய் தேவாதி தேவனை நன்றிதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனால் அன்பு கூறுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். நாம் தேவனை நேசிக்கிறோம், அதே மாதிரி ஆண்டவரும் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் தேவன் நேசிக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி மனுஷன் தேவனை நேசிக்கிறான், மனுஷனை தேவனை நேசிக்கும்போது அவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தேவன் மனிதனை நேசிக்கும்போது அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும். மனிதன் தேவனை நேசிக்கும்போது அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கும். முதலாவது, மனிதன் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறான், மனிதன் என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரை நேசிப்பான், ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவரை தேடி ஓடுவான், எல்லாம் நல்லா இருந்ததுன்னு ஆண்டவரை தேடவே மாட்டான். அப்போ தான் மனிதன் ஆண்டவரை நேசிப்பது அல்லது ஆண்டவர்கிட்ட வருவது. மற்ற நேரம் ஆண்டவர் பற்றி நினைக்கவே மாட்டான். அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டு பெற்று கொண்டவைகளில் உண்மையில்லவனாயிரு. வேறு இதுலேயும் உண்மை இல்லாட்டி பரவாயில்ல, நீ கேட்டு பெற்று கொண்ட வகையில் உண்மையில்லவனாயிரு. அப்படியாக உலகத்திலே ஆண்டவரை அநேக பேர் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் கேட்குறத கொடுத்துட்றாரு. ஆனால் ஆண்டவர் சில ஜனங்களை நேசிக்கிறார். அவங்களை எப்பிருந்து நேசிக்கிறார், ஆமாம், தாயின் கர்ப்பத்திலிருந்தே நேசிக்கிறார். அவனுக்கே தெரியாது ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்ன்ட்டு. அவன் எங்கே போனாலும் வந்தாலும் அவனை பாதுகாக்கிறார், அவனை படிப்புக்கு உண்டான வழிவகையில் உருவாக்குறார், அவனை விசேஷமான வழியில் நடத்தி கொண்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளாகும்போது ஆண்டவர் அந்த மனுஷன் கூட பேசுகிறார், இவ்வளவு நாள் உன்னை பாதுகாத்தது, உன்னை வழி நடத்தினது, உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்தது யார்னா நான் தான். நீ எனக்கு என்ன பண்ணும், எனக்கு கொஞ்சம் வேலை இந்த பூமியில் செய்யணும், அதனால் நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்துருவார். அதான் ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஒரு ஏதாவது வேலையை கொடுப்பார், அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்கணும். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பூமியிலையும் தருவார், பல்லவத்திலையும் தருவார். ஆனால் பூமியில் ஆண்டவரை தேடி போகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த பூமியோட மட்டும்தான் நின்றோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை ரொம்ப பிடிவாதமாக நேசிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் மரணத்துக்கு பின்பதாக பரலோகத்திலேயே அவங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அப்படியாக தேவனை நேசிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆசீர்வாதங்கள் அதிகம். சங்கீதம் 31:19, சங்கீதம் 31:19, சங்கீதம் 31:19, போதும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்பா, அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கார். அதுக்கு என்ன காரணம், என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளோதான். கர்த்தருக்கு பயப்பட்டா போதும். அப்புறம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் தேவனை நம்புகிறோம், நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்கிற நற்கிரியிலே செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ரெண்டாவது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா இந்த பூமியை விட பெரிய ஆசீர்வாதம். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா இந்த பூமி முழுவதும் ஒரு மனுஷன் வேலைக்கு வாங்கிடுறான், ஆனால் அவனுடைய ஆத்மா நஷ்டம் அடைஞ்சால் லாபம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அதை விட அதிகமான ஆசீர்வாதம், ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால், நம்முடைய ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்தினால் இந்த பூமியை விட பெரிய ஆசீர்வாதம். சோத்திரம். அது எப்போ புரியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏசாயா 64:4-5. ஏசாயா 64:4-5. ஆ, யாராவது வாசிக்குமோ?
ஆ,
இல்லை இல்லை இல்லை, ஏசாயா 64:4.
தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத்தேற்ற முதற்கொண்டு ஒருபொருள் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்யாதபடியினாலே
போதும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு புரியுனா, தேவனுக்கு வேண்டி காத்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதில்லை. அப்ப யாருக்கு தான் புரியும்? இந்த வசனத்திலே இருக்குது. யாருக்கு புரியும் தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு எப்படி நாம் கண்டுபிடிச்சிக்கலாம்? ஆமாம், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள், நன்மை செய்யணும், சந்தோஷத்தோடு செய்யணும். அப்புறம் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்கள், தேவனுடைய வழி என்னான்னு தேடி கண்டுபிடிக்கணும். என்ன காரியம் செஞ்சாலும் சரி, இது தேவனுடைய வழியா அல்லது தேவன் இந்த பைபிளில் சொல்லியிருக்காரா, வேத புஸ்தகத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நாம் ஒரு காரியத்தை செய்யணும். இப்படி செய்யும்போது தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய காதுகளில் கேட்கும், நம்முடைய இருதயத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ நீதி செய்யும்போது தான் தெரியும். அப்புறம் கர்த்தருடைய வழிகளிலே நாம் கவனமாக இருந்து செயல்படும்போது தான் அது நம்மளுக்கு புரியும். இது ரெண்டும் செய்யாதவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது தெரியாது. 1 Corinthians 2:9-16. 1 Corinthians 2:9-16. சூத்திரம். அப்போ தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அப்ப அது யாருக்கு தோன்றும், யாருக்கு கேட்கும்? தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களுக்கு மட்டும்தான் அந்த கண் காணும், காது கேட்கும், இருதயத்தில் உணர்ந்தோம். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, முதலாவது ஜலத்தினால மனம் திரும்புகிறோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால் நாம் மனம் திரும்புகிறோம், அறிவில் மனம் திரும்புகிறோம், அல்லது ஆத்மாவில் மனம் திரும்புகிறோம். ரெண்டாவது பரிசுத்தாவியினால் மனம் திரும்பணும். ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும்போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அப்போ ஆவியினால் மனம் திரும்புகிற போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அப்போ தேவனுடைய ஆவியினாலே மனம் திரும்பும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ஆசீர்வாதம் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் அறிந்து கொள்கிறான். அப்போ அதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் எடுத்து பேசுகிறான். அப்போ ஆவியில் மனம் திரும்பாதவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிலவங்க நிறைய பேர் வந்து ஜலத்தினால் மனம் திரும்பியிருப்பாங்க, அல்லது ஜலத்தினால் மறுபடியும் பிறந்திருப்பாங்க, ஆவியில் மறுபடி பிறக்காமல் இருப்பாங்க. அப்போ ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும்போது அவருடைய ஆத்மா அறிவடைஞ்சிருது, அல்லது ஆத்மா தேவனுடைய காரியங்களை அறிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான். ஆவிக்குரிய கண்களினால் தூரத்திலிருந்து பார்க்குறான். ஆனால் ஆவியில் மனம் திரும்பும் பொழுது தான், அல்லது ஆவியினால் மறுபடி பிறக்கும் பொழுது மட்டும்தான் அவன் உள்ளே போக முடியும். அப்படி உள்ளே போகாமல் ஒரு மனுஷன் ஆத்மாவில் மட்டும் மனம் திரும்பிட்டு இருந்தானா என்ன இருக்கும்? அவனுக்கு இருக்கிற ஆவியில் தான் இல்லை, பல்லவ ராஜேஷத்தை சுற்றிட்டு தான் இருப்பான ஒழியா உள்ளே போக முடியாது. கண்ணு தெரிஞ்சிருச்சு, எப்படியோ பல்லவராஜ் இருக்கிறதுங்கிறத பார்க்கறது கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் இருக்கும்போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்குது. அவன் தேவனுடைய வார்த்தையில் மனம் திரும்பும்போது, அல்லது ஆத்மாவில் மனம் திரும்பும் பொழுது, அல்லது ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சு. திறந்தோடனே என்ன பண்ணுறான்? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான், தூரத்தில் இருக்குது பார்க்குறான். ஆனால் பக்கத்தில் போய் 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 உள்ளே போகணுன்னு போகும்போது அங்கே என்ன எழுதியிருக்குது? ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தால் தான் உள்ளே போக முடியும், இல்லாட்டினா உள்ளே போக முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறான்? உள்ளே போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், ஆனால் முடியாது. ஆவியில் மறுபடி பிறந்தால் மட்டும்தான் போக முடியும். அப்படி ஜலத்தினால் மறுபடி பிறந்துட்டு ஆவியினால் மறுபடி பிறக்காமல் நான் எப்படி உள்ள போவேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வழியை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, பல்லவராஜ்யத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, போகிறதுக்கு உள்ள வழி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பல்லவராஜ்யத்தை கண்ணில் பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. பல்லவராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்குது? விருந்து நடக்குது, சத்தம் நல்லா கேட்குது உள்ள நடக்கிறதெல்லாம். உள்ளே போக முடியலையே, கேட்டில் வாட்ச்மேன் எந்த வாட்ச்மேனும் விட மாட்டேங்கிறான். அதுக்கு தேடி 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 பார்க்குறாங்க. என்னென்ன வழியை தேடி பார்க்குறாங்க யாராவது சொல்ல முடியுமா? பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு என்னென்ன வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க? ஆ, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க உள்ளே போயிடலான்னு. ஆ, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நிறைய பேர் அற்புதம் செய்வாங்க, அடையாளம் செய்வாங்க. அற்புதம் செய்கிறேன், அடையாளம் செய்கிற வரம் எனக்கு இருக்குது, அதனால் நான் பல்லவராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் செய்வாங்க. அப்போ அற்புதம் அடையாளங்கள் செய்தாலும் பல்லவராஜ்யத்துக்குள்ளே போகும்போது எங்களுக்கு திறக்க வேண்டும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களை யாரும் தெரியாதுன்ட்டார். அக்கிரமம் செய்யக்காரு என்னை விட்டு அகன்று போகல. அப்போ அற்புதம் அடையாளம் செய்கிறவன் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஆவியில் மறுபடி பிறந்தால் மட்டும்தான் போக முடியும், வேறு எந்த வழியிலையும் போக முடியாது. அப்போ பல்லவ ராஜ்யத்தை இப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, ஏன்னா ஆவியில் மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லை. ஆவியில் மனம் திரும்பாமல் வேறு ஏதாவது வழியில் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குதா? எந்த வழியும் இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பல்லவ ராஜ்யத்தை சுத்திக்கிட்டு தான் இருக்குதே ஒழிய அது உள்ள போக முடியல. ஒரு சிலர் தான் உள்ளே போகிறாங்க. அந்த வழி வந்து குறுகலாக இருக்கிறது, நெடுக்கமும் இறுக்கமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்குது. வழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆவியில் மனம் திரும்புறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ மனுஷனுடைய ஆவியில் மனம் திரும்பினா தான் அவன் உள்ளே போக முடியும். நிறைய பேருக்குள்ள வந்து பொய் சொல்கிற ஆவி இருக்கும், திருடுற ஆவி இருக்கும், ஏமாத்துகிற ஆவி இருக்கும், கோல் சொல்கிற ஆவி இருக்கும், ஏதாவது ஒரு ஆவி இருக்கும். ஆவி இல்லாத மனுஷன் உயிரோடு இருக்கவே முடியாது. ஆமாம், ஏதோ ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவியிலிருந்து முதல்ல மனம் திரும்பணும். பொய் சொல்கிற ஆவி பார்த்தீங்கன்னா நல்லா பொய் சொல்லும், மாற்றி மாற்றி சொல்லும். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லும். திருடுற ஆவி பார்த்தீங்கன்னா இது எப்படியும் திருடிடும். ஏமாத்துற ஆவி பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏமாத்திடும், அதுக்கு தெரியும் அதுக்கு என்னென்ன வழியில் போனால் ஜனங்களை ஏமாத்தலான்ட்டு. பணம் சம்பாதிக்கிற ஆவி பார்த்தீங்கன்னா அது எப்படி சம்பாதிச்சிடும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவி இருந்து அந்த வேலைகளை செய்கிறது. அதனால் ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு திருடனை தான் பிடிப்பாங்க. ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே திருடனாக இருந்து ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இது எப்படி திருடியிருப்பான் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அவன் சொல்லுவான், இப்படி இப்படி போயிருப்பான், இப்படி இப்படி போயிருப்பான், இப்படி போனால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், அவனுக்கு தான் தெரியும். ஆமாம், ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு வேலையை நல்லா தெரியும். அந்த எல்லா மனுஷனுடைய ஆவியை விட்டுட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். விசேஷமாக உள்ளே போனால் தனக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டு கொள்ள முடியும். அப்போ அது மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் சொன்னால் அவனுக்கு புரியாது. மற்றவனை பல்லவ ராஜ்யத்துக்கு நாம் கூட்டிகிட்டு போக முடியுமா? முடியாது. நீ மாவியில் மனம் திரும்பினா உள்ளே வரலான்னு நம்ம சொல்லலாம், உள்ளே இருந்துட்டு சொல்லலாம். உள்ளே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டானா, நீ ஆவியில் மனம் திரும்பி உள்ளே வாத்தரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி உள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு ஆவியில் மனம் திரும்பா மனசு இல்லாமல் பல்லவ ராஜ்யத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க. ரட்சிக்கப்பட்டு 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்ச ஒழிய தேவன் தனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அல்லது தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதமே கிடைக்கல. சுத்திட்டே இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்படி அநேகம் பேர் சுத்திட்டு இருக்காங்க. பரிசுத்தாவியில் மறுபடி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது என்னங்கிறது தெரியும், மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். 2 பேதுரு 1:19-21 போதும். அப்போ பல்லவ ராஜ்யத்தை எப்படி சுத்துறாங்கன்னா பைபிளை படிக்கிறாங்க. 10 படிச்சிருக்கிறான், 15 படிச்சிருக்காங்கிறாங்க. பைபிளை மட்டும்தான் படிச்சிருக்காங்க. ஆனால் படிக்கும்போது என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, எழுதியிருக்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு பின்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா பரிசுத்தாவியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீ எழுதியிருக்கிற வார்த்தையை படித்து புரிஞ்சு கொள்ளணும்னா உனக்கு பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை படித்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி நிறைய பேர் உட்காந்து பைபிளை படிக்கிறாங்க, அது செய்கிறாங்க, அங்கே போய் படிக்கலாங்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, பட்டங்களை வாங்குறாங்க, ஆனால் அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா பரிசுத்தாவியில் வாசித்தா மட்டும்தான் அது புரியும். அப்போ தேவன் எவ்வளோ ஞானமாக செஞ்சுருக்காரு பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி நிறைய பேர் வியாபார பொருளாக நினச்சிட்டு இருக்காங்க வேத வசனத்தை. வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணால் நம்மளுக்கு வீடு கிடச்சிரும், நம்மளுக்கு பணம் கிடச்சிரும், நம்மளுக்கு வெளிநாடு போயிடலாம், காணிக்கப்பட்டியில் நிறையா காசு வந்துடும், நம்ம கோட்டு சூட்டு போட்டால் போய் இருக்கும்போது நம்மளை நிறைய பேர் மதிப்பாங்க, நம்ம 1000-10000 பேருக்கு முன்னால் நின்று நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறையா எண்ணங்களோடு இருக்காங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்ககிட்ட பரிசுத்தாவி இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தாவி இருக்கிறவன் படிக்கிறதுக்கும் பரிசுத்தாவி இல்லாதவன் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது அதில் இருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு புரியும். பத்தாவதுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்மளுக்கு தேவையானது பரிசுத்தாவியிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். யோவான் 14:15-18 யோவான் 14:15-18 போதும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, ஆண்டவரை யார் யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு. நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது ஆண்டவர் ஒரு சில ஜனங்களுக்கு தான் சொல்கிறாரு. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறாரு. நான் அந்த மனிதனை தெரிந்து கொண்டேன், நான் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், யார் யார் ஆண்டவரை தேடி வர்றாங்களோ அவங்க எல்லாரும் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் முதலாவது என்ன பண்ணும், கற்பனையை கை கொள்ளணும். அப்படி கற்பனையை கை கொண்டதுக்கப்புறம் நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அப்போ நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுன்னா, அது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு வெளிப்படுத்தும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னம்மா என்ன அர்த்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், எம்மி சொல்லு பாப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்ன அர்த்தம். அப்படின்னா பொருள் என்ன, இந்த இடத்துல இந்த இடத்துல குறிப்பாக இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். என்ன யார் சொல்கிறது, யூதா தெரியுமா? யாருக்கும் தெரியாது, சோத்திரம். அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவங்க எல்லாமே திக்கற்றவர்கள் தான். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆசீர்வாதம்னு தெரியல, தேவன் எப்படி வழி நடத்தினாருன்னு தெரியல, நம்ம குடும்பத்தை எப்படி ஆண்டவர் கொண்டு போகிறாரு, நம்முடைய எதிர்காலம் என்ன, இப்படியே போனால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படியே போனால் நம்முடைய ஆசீர்வாதம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது தான் நம்மளை வழி நடத்துவார். அப்போ பரிசுத்தாவி நம்மக்கிட்ட இல்லைன்னா நாம் திக்கற்றவர்கள். ஏன்னா எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது, என்ன செய்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதா, சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது, நாளைக்கு 5 வருஷம் கழித்து என்ன நடக்கும், 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும், அடுத்த மாதம் செலவுக்கு நாம் எப்படி கொண்டு போவோம் நம்ம குடும்பத்தை, எட்டாம் கிளாஸ்லேருந்து ஒன்பதாம் கிளாஸ் எப்படி போகிறது, பத்துலேருந்து பதினொன்று எப்படி போகிறது, பதினொன்று முடிச்சதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்கலாமா, வக்கீலுக்கு படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு நினைக்கிறது, என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குத. அப்போ பரிசுத்தாவி இல்லாதவங்க எல்லாருமே திக்கற்றவர்கள் தான். அந்நிய பாஷை பேசி நிறைய பேர் எனக்கும் பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஏற்கனவே அவங்கள வந்து மற்றவர்களுக்கு முன்பாக பைத்தியக்காரங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்கள விட்டுட்டார். ஆமாம், மற்ற ஜனங்களை வச்சே ஆண்டவர் பரியாசம் பண்ணிகிட்டு இருக்கார். அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. மதியின ஜனங்கள்னாலே உங்களுக்கு புத்தி உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புத்தியின ஜனங்களுக்கு மதியின ஜனங்கள்னாலே ஆண்டவர் புத்தியை உண்டாக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அன்னிய பாஷையை பேசிட்டு எனக்கு பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கி தேவனுடைய நாமத்தை பரிகாசத்துக்கு ஆளாக்குகிறார்கள். அப்படியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே திக்கற்றவர்கள் தான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் திக்கற்றவர்கள் இல்லை. ஏன்னா அவர்களுடைய பரிசுத்தாவி அவர்களை வழி நடத்துகிறது, அவருடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, அவங்க போய் சேரக்கூடிய இடம் என்னங்கிறது அது வழி நடத்துது, அவர்களை ஆசீர்வதிக்கிறது. எந்த காரியத்தை குறித்தும், பூமியில் இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமல் திகையாமல் இருக்கும்படி அது அவர்களை வழி நடத்துகிறது. அப்போது திக்கற்றவர்கள் இந்த காரியத்துக்கு என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் முழிப்பாங்க. ஆனால் தேவனுடைய ஆவி இருக்கிறவர்களுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறது ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலம் அவர்களுக்கு வழி நடத்துவார், அல்லது வசனத்திலிருந்து அவர்களை உணர்த்துவார். யோவான் 14:21 போதும். அப்போ தேவனுடைய கற்பனையை கை கொண்டால் அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறான். அப்போ தேவனிடத்தில் அன்பாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, தேவனும் அவன் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒரு மனுஷனும் அன்பாக இருக்க முடியாது. அப்போ தேவன் அன்பாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் நேசிக்கிறார் நேசிக்கிறான்ட்டு. நேசிக்கிறார் நேசிக்கிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தலையே. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கான்ட்டு, ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை தீரலை, கடன் தீரலை, வட்டி பிரச்சனை தீரலை, இந்த பிரச்சனை பாக்கி இருக்குது, அந்த பிரச்சனை பாக்கி இருக்குது. ஏன்னா மனுஷன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு எல்லா பிரச்சனையும் போய் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு பிரச்சனை தீரலையே தீரலையான்னு சொன்னால் அது எப்படி தீரும். பரிசுத்தாவிக்கு விரோதமாக நாம் நிறைய காரியங்களை செய்யும்போது அது நம்மளுக்கு பிரச்சனையாக மாறிடும். அப்போ தேவனும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். இப்போ எப்படி தேவன் வந்து சவுலுக்கு வந்து சவுல் சொன்ன காரியத்தை, சவுலுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை செய்யாமல் போயிட்டான். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனை விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. அப்புறம் சவுல் யாரையோ எங்கெங்கேயோ தேடி போகிறான், எங்கே போய் தேடினாலும் தேவனுடைய மறு உத்தரவு இல்லை. அப்படி தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அப்போ தேவன் என்னை எனக்கு வெளிப்படலை, தேவனுடைய வசனம் வாசித்தா எனக்கு புரியல, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பாஸ்டர் சரியில்லை அதனால் பாஸ்டரை மாற்றிடுவோம், அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அங்கே ஓடி போவோம், இங்கே போனால் நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு அப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்களே ஒழிய. ஆமாம், ஆவியில் மனம் திரும்பலை. ஆவியில் மனம் திரும்பினா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஊழியக்காரர்கிட்டையும் கூட வர வேண்டாம், வீட்டில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். ஊழியக்காரன் வழிகாட்டுறான், நீ ஆவியில் மறுபடியும் பிறந்தீங்கன்னா உள்ளே போகலான்னு உனக்கு ஆலோசனை சொல்கிறான். அப்போ ஆவியில் மறுபடி பிறந்தாச்சுன்னா ஊழியக்காரனுடைய உதவி தேவையில்லை. நீயே பரிசுத்த ஆவியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து தெரிஞ்சு அதனுடைய ரகசியத்தை அனுபவிச்சு கொள்ளலாம். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கிறதுனால தேவனுடைய அன்பு இல்லாமல் இருக்குது. தேவனுடைய அன்பு இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லு. யூதா சொல்லு பாப்பா, அப்பாவுடைய அன்பு இல்லைன்னா எப்படி தெரியும்? அதை கண்டுபிடிச்சா தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் இல்லையான்னு. அப்பா உன்னை நேசிக்கலன்னா உனக்கு நீ என்ன எப்படி நினைப்ப? ஆ சரி, நாம் கேட்கலாம், பிலிப்பையும் கேட்கலாம். சொல்லு பிலிப்பு, உங்கள் அப்பா உன்னை நேசிக்கலன்னா உனக்கு நீ என்ன மாதிரி உணர்வ? சொல்லு. ஏப்பா பேசவே மாட்டேங்கிற? ஆ ரெபக்கா சொல்லு பாப்பா. ஆ ஆண்டவர் நம்மளை நேசிக்கலைன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே வரும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கலைன்னா நம்மளுக்கு கடன் தொல்லை அதிகமாகும், பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும், குடும்ப பிரச்சனை ஜாஸ்தியாகும். இனி ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தூரமாக போயிட்டார்னா வியாதி வந்துடும். ஆமாம், ரொம்ப நாள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது வரும். ஆண்டவர் தூரதரமாக விலகி போயிட்டார்னா வியாதி அவனை தீராத வியாதி பிடிச்சிக்கும் இருக்கு. ஆ கஷ்டப்படுவான். அப்போ ஆண்டவர் நேசி ஆண்டவருடைய அன்பு இல்லை. ஆண்டவருடைய அன்பு இல்லாதபோது இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போகும்போது பார்த்தீங்கன்னா கடங்காரன் கழுத்தை பிடிப்பான். ஆ சிலவங்களுடைய முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடி போயிடும், சந்தோஷமே இருக்காது, சாப்பிட்டு சாப்பிடாதம இருப்பான். முகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை பார்த்தாலும் பயந்துக்குவான். அப்படி தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாம், நம்ம வந்து தேவையான காரியங்களை மட்டும் நம்ம தலையிட்டுட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம விலகி இருப்போம். அதான் தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்கிறது அர்த்தம். சோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் 17:19. ரெண்டு ராஜாக்கள் 17:19. ராஜாக்கள் 17:19 எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆ போதும். யூதா ஜனங்களுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ள மாட்டாங்க. ஆனால் எந்த இதில் பிடிவாதமாக இருப்பாங்கன்னா தேவன் உண்டாக்கின வழிபாடுகளில், வழிபாடுகள்னா ஆசரிப்பு முறைகள், தேவன் உண்டாக்கின ஆசரிப்பு முறைகளில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அப்படின்னா வேதத்தில் அநேக ஆசரிப்பு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கணும், ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கணும், ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சா எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரனை வச்சா எப்படி இருக்கணும், அதான் வழிபாடுகள், ஆசரிப்பு முறைகள். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் நீ எப்படி இருக்கணும், எங்கேருந்து ஆராதிக்கணும், நீ என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன்னா அது எப்படி இருக்கணும், அப்படி எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆசரிப்பு முறைகளும் ஆண்டவரை உருவாக்கியிருக்கார். நாம் எல்லாருமே இந்து மதத்திலிருந்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்களாக மாறியிருக்கோம். அப்போ இந்து மதத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஆசரிப்பு முறைகள்னா என்னான்னு. ஆசரிப்பு முறைகள்னால் சம்பிரதாயம், சாங்கியம், சாஸ்திரம், இப்படி ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம போவோம். அப்படி இது இஸ்ரேல் ஜனங்கள் உண்டாக்கின வழிபாடுகள். அப்படின்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசரிப்பு முறைகளை யூதா கோத்திரம் மட்டும்தான் பின்பற்றுச்சு, மற்ற 11 கோத்திரங்கள் பின்பற்றவில்லை. அப்போ இந்த யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வழிகளிலே ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க, அதனால் ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். சங்கீதம் 78:9-11. சங்கீதம் 78:9-11. போதும் போதும் போதும். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரார், அப்பா பயங்கரமான ஆயுதம்
தச்சிருக்கிறான்.
ஆமாம், யுத்தம் வந்தால் தெரியுது, அவ்வளோதான், ஓடுவான், சவாரி விடுவான். ஆயுதம் அணிந்த வில்வீரன், வில்வீரர்னா யாரு சொல் பாப்பா? ஏமீன்தான். ஆ விடுறான். யாரு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு சங்கீதத்தில் வாசிச்சோமே நாமா, தூரத்திலிருந்து கசப்பான வார்த்தையை பேசுறது. அப்படின்னா தூரத்திலிருந்து நல்ல வார்த்தையும் பேசலாம், கசப்பான வார்த்தையும் பேசலாம் இல்லையா? கசப்பான வார்த்தை பேசும்போது நல்ல வார்த்தையும் பேசலாம் இல்லை? அப்படி அப்போ தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவன் அவன் தான் வில்வீரன். ஆனால் யுத்தம் வந்துருச்சுன்னா யுத்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு வாக்குவாதம் வரும்போது என்ன பண்ணுவான்? ரொம்ப திறமையா பேசிட்டு இருந்தவன் விட்டுருவான் சவாரி. ஆமா, உனக்கு சாத்தான் பூந்துட்டான், உனக்கு அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அவனை செஞ்சு அனுப்பி
விட்டுருவான்.
ஆமா, அப்படி ரொம்ப பயங்கரமாக படித்தவன் மாதிரி, எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி, அமெரிக்காவில் படித்து பட்டம் வாங்கிட்டு வந்த மாதிரி இப்படி பயங்கரமாக இந்த பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் வேதத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவ்வளோதான், அவனுக்கு தெரியாது. தெரியாதனால என்ன பண்ணுவான்? உடனே உனக்குள்ளே யூதாஸ் வந்துட்டான், அந்திகிறிஸ்து வந்துட்டான், உனக்குள்ள சாத்தான் வந்துட்டான், அதனால தான் நீ இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்ட்டுவான். கேள்வி கேட்கலன்னா யாருமே தேவனுடைய வார்த்தையில் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, கேள்வியினால தான் விசுவாசம் வரும், நம்ம காதில் கேட்கணும். அதே மாதிரி கேள்வியை கேட்டால் தான் நம்மளுக்கு அதிகமான அறிவு வளரும். இப்போ ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டீச்சர்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். அப்போ கேட்கும்போது அந்த டீச்சர் என்ன சொல்லணும்? கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு போட்டு நீ ரொம்ப படிச்சுட்ட, அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, அதுதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற, நீ ரொம்ப அதிக பிரசங்கி, நீ அதே பிரசங்கி, அதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொன்னால் அந்த அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? இல்லை, அந்த பேர் எழுதுகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு சேஃப் கோட்டில் பேனால் எழுதி வச்சுருவாங்க, இந்த ஆள் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்வாங்க, டீச்சர் அப்படியே செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா? அப்போது யார் கேள்வி கேட்டாலும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி சபையில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குண்டான கரெக்டான பதிலை ஊழியக்காரன் சொல்லணும். அதை விட்டு போட்டு என்ன பண்ணுவான்? முதுகு காட்டி ஓடுவான். முதுகு காட்டி ஓடுறதுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மற்ற வார்த்தைகளினால் அவங்கள திட்டுறது. அப்படின்னா சாத்தான் சொல்கிறது, அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறது, கள்ளத்தீர்க்கு தரிசின்னு சொல்கிறது அப்படி சொல்லி தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பயப்படுத்துறது. அதனால் அவர்கள் தேவனுடைய காரியங்களை மறந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை மறந்தார்கள். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயுதம் அணிந்த அப்படின்னா ரொம்ப வெளி வேஷம்தான் இருக்குமே ஒழிய அங்கே உள்ள தேவனுடைய வார்த்தை இருக்காது. ரெண்டு ராஜாக்கள் 17:35-41. ரெண்டு ராஜாக்கள் 17:35-41.
அவர்களை
போதும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை பெற்ற ஜனங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் ஆசீர்வாத முறைகள் என்னென்னா, தாங்கள் எந்தெந்த ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்களோ அந்தந்த ஜாதியில் இருக்கிற ஆசீர்வாத முறைகளை அல்லது அந்தந்த ஜாதியில் இருக்கிற சம்பிரதாய சாங்கிய சாஸ்திர முறைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்போ கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதுமா? விசுவாசிகளும் என்ன பண்ணுது? பயந்து நடுங்குது. நம்ம கர்த்தருக்கு பயப்படதான் செய்கிறோம், நடுங்கிறது இல்லை. ஆனால் பிசாசு பயந்து நடுங்குது. ஆனால் கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதுமா? அவருடைய வழியில் நடக்கணும். அதை விட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களை, கிறிஸ்தவங்கன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, எந்தெந்த ஜாதியிலிருந்து வந்தாங்களோ அந்தந்த ஜாதிகளுடைய சம்பிரதாய சாங்கிய சாஸ்திர முறைகளை தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அல்லது தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய சபைகளையும் அது நடக்குது. இதனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வராமல் இருக்குது. ஏன் கடன் பிரச்சனை தீரலை, ஏன் வட்டி பிரச்சனை தீரலை, ஏன் வந்து நாளுக்கு நாள் பிரச்சனை நம்மளுக்குள்ள அதிகமாகிட்டே இருக்குதுன்னா, ஜாதிகளுடைய ஆசிரிப்பு முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு நம்ம அதை தூக்கி போடுறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே வரும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ரெண்டாவது தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும். மனிதன் கொண்டு வந்த உருவாக்கின ஆசிரிப்பு முறைகளை தூக்கி எறிய வேண்டும். ரெண்டு ராஜாக்கள் 14:32-34 ரெண்டு ராஜாக்கள் 17:32-34
அவர்கள் கர்த்தருக்கு பயந்து மேடையிலுள்ள கோவில்களிலும் தங்களுக்காக ஆராதனை செய்வதற்கு தங்களுக்குள் ஈழமானவர்களை ஆசாரிகளாக ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள்.
போதும். இவங்க கர்த்தருக்கு பயப்படுறதும் இல்லாம யாதியுடைய ஆசரிப்பு முறைகளை செய்யறாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் இதை யார் வந்து ஊக்குவிக்கிறாங்களோ, இதை சபையிலையும் செய்யலாம்னு சொல்லி யார் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள, அப்படின்னா ஜனங்களுக்குள்ள ஈனமானவர்கள், ஈனமானவர்களை ஆசாரிகளாக ஏற்படுத்திடுறது. இந்த மாதிரி கர்த்தருக்கு பயந்து ஜாதியினுடைய ஆசரிப்பு முறைகளை செய்கிற ஜனங்க யாரை ஏற்படுத்துகிறாங்க? ஜனங்களில் ஈனமானவர்களை பாஸ்டராக உருவாக்கிடுறாங்க. ஈழமானவர்கள்னா யாரு? கை அவயவம் குறுகினவன், கால் குறுகினவன், மொண்டி மொடவன், வேலை இல்லாதவன், ரிட்டையர்ட் ஆனவன், படிப்பு வராதவன், எதுக்குமே தகுதி இல்லாதவங்க கடைசி என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காராட்ட தெரியுது அப்படின்னு வருவானுங்க. நிறைய பேர் பைபிள் ஸ்கூலுக்கு
வருவானுங்க.
ஆமாம், பைபிள் ஸ்கூலுக்கு வந்து பைபிள் படிக்கிற பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதில் 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் ஒருத்தந்தான் உண்மையாக படிக்கிறதுக்கு வந்திருப்பான், பாக்கி 9 பேர் வீட்டுக்கு கடங்காதவனுங்க, ஊரை விட்டு ஓடி வந்தவனுங்க. ஆமாம், வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லாதவனுங்க, சோம்பேறிய, இப்படிப்பட்டவங்க தான். அது ஃப்ரீ பைபிள் ஸ்கூல்னு சொல்லி வச்சாச்சுன்னா இப்படி தான் வருவாங்க. அதனால் ஃப்ரீயாக வந்து நிறைய பைபிள் ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்தது மெட்ராஸில் முதல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி தானே எல்லாம் வந்து எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. அப்போ குறைஞ்ச அளவு 500 மாதம் 500 கட்டணும். அப்படி இல்லைன்னு என்ன பண்ணான், அவன் கிச்சனில் போய் வேலை செய்யணும் அல்லது தோட்டம் வேலை செய்யணும் அல்லது ஏதாவது வேலை செய்யணும், இல்லைன்னா ஃபீஸ் கட்டணும். அப்படி வச்சுட்டாங்க. இன்றைக்கி மேலே நாடுகளும் இருக்குது, பணம் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வேலை செஞ்சு தான் அந்த பணத்தை அடைக்கணும். காரணம், சும்மா பயிற்சி ஸ்கூல் நடத்தினா ரோட்டில் போகிறவன் வரவனெல்லாம் சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு நல்லா 3 நேரம் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்ருக்குறான். இந்த பைபிள் ஸ்கூலில் 1 வருஷம், அடுத்த பைபிள் ஸ்கூலில் 1 வருஷம், அப்புறம் அதுக்கு அடுத்த பைபிள் ஸ்கூலில் 1 வருஷம், அப்படி வந்து 10 வருஷம் 20 வருஷம் சோம்பேறியார்னு சாப்பிட்டுட்ருக்குற ஆளுகள்லாம் இருக்கானுங்க. அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி பைபிள் ஸ்கூலில் படிக்கணும்னா அவங்க வந்து ஃபீஸ் கட்டணும். அப்படியாக ஜனங்களுக்குள்ள ஈனமானவர்கள் அநேகம் பேர் ஊழியக்காரங்களாக இருக்காங்க, அவங்க பேச்சிலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் கத்தருக்கு பயப்படுவாங்க, சபைகளில் எல்லாம் ஆசரி முறையிலையும் செய்வாங்க, சாம்பிராணி போட்டுட்டு தான் ஜபமே நடத்துவான். பார்த்துருக்கீங்களா யாராவது, சாம்பிராணி வாசனை வந்தால் தான் ஆண்டவர் வருவாராமா. இந்து கோயிலில் இருக்கிற அதே இதே கொண்டு வந்து சாம்பிராணி ஊற்றி ஊற்றி பற்ற வச்சுட்டு தான் கூட்டத்தையே
நடத்துவான்.
ஆமாம், நிறைய புரஜாதி சொல்கிறது சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து ஜாதிகளுடைய முறையில் எல்லாம் செய்கிறாங்க. எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவருடைய சாபம் தான் அவங்களை பின்தொடரும். அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட காரணமெல்லாம் இருக்குது. ஏன் ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு, ஏன் நான் தர்த்தனமாகவே இருக்கிறான், ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை தீரலை அப்படி நிறைய பேர் நிறைய திருக்குதரிசிகளை தேடி 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 ஓடுவாங்க. அப்படி எங்கே ஓடினாலும் பிரச்சனை தீராது. தங்களுடைய குறைகளை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து மன திரும்பினாங்கன்னா தானே ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேங்கிறார். ஆண்டவருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்மளுக்கு உதிக்குன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய சமூகம் மேகத்தை போல உன்னை காக்குங்கிறாரு. பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம். நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு ஆண்டவர் எனக்கு மேக ஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பலைன்னா உனக்கு அக்னி ஸ்தம்பம் கீழே ரொம்ப கீழே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அக்னி ஸ்தம்பம் கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு சூட்டுக்கு நல்லா இருக்கும். அதே அக்னி ஸ்தம்பம் கொஞ்சம் கீழே
வந்துருச்சுன்னா
அப்படி தான் ஆண்டவர் நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் விட்டு விலகி போகிறதுனால அக்னி ஸ்தம்பத்தை கொஞ்சம் கீழே இறக்கிடுறாரு. சூடு தாங்க முடியாமல் பிரச்சனை தாங்க முடியாமல் இன்றைக்கி தள்ளாடுறானா என்னன்னா, ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்துகிறாரு ஆனால் ரொம்ப பக்கமாக வந்து நடத்துகிறாரு. ஆ சோத்ரம் லேவி ராகமம் 18 1 5 வரை வாசிப்போம். லேவி ராகமம் 18 1 5 வரை. போதும். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எகிப்தில் இருக்கிற எந்த ஒரு ஆசரி முறையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி நீ கானான் தேசத்துக்கு போகிறிய, அங்கே இருக்கிற தேசத்தில் இருக்கிற எந்த ஆசரி முறையும் செய்யக்கூடாது. நான் உனக்கு என்ன எழுதி கொடுக்குறனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். எகிப்தினா என்ன, எகிப்தினா விக்கிரக ஆராதனை இருந்தப்போ, பாவத்தில் இருந்தப்போ, நம்ம மனம் போன போக்கில் போய் இருந்துருந்தப்போ, நாம் இருந்த மாதிரி எந்த ஆசரி முறையிலையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான் நம்ம நடக்கணும். அப்போ கானான் தேசத்தாருடைய ஆசரிப்பு முறையின்படி செய்யாமலும். கானான் தேசம்னா இது வாக்குத்த தேசம் எது எது சொல்லுவான்? கானான் தேசம் எல்லாம் சொல்கிறாங்க, சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்களை கானானுடைய ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வந்திருக்காரு. எது கானான் தேசம்? ஆ, கானான் தேசத்தில் பாலும் தேன் ஓடுது. என்ன தேசம் அது? ஆமாம், கரெக்டு தான். ஆ சரி, அது பொருள் என்ன? பொருள் கானான் தேசத்தில் ஏழு பெரிய ஜாதிகள் இருக்காங்க. கானான் தேசத்தில் ஏழு பெரிய ஜாதிகள் இருக்காங்களாமா? என்ன ஜாதிகள்? ஆ கரெக்டு. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? கானான் தேசத்தில் ஏழு பெரிய ஜாதி இருக்குது. ஆ, கானான் தேசத்தில் ஏழு பெரிய சபை இருக்குது. கானான் தேசங்கிறது கிறிஸ்தவ மதம். ஆ, கிறிஸ்தவ மதம். ஏழு பெரிய ஜாதிகள்னா ஏழு பெரிய சபை இருக்குது. கிறிஸ்தவங்க செய்கிற எந்த மாதிரியும் பின்பற்றக்கூடாது. தேவன் எழுதி கொடுத்த வழிமுறைகளை மட்டும்தான் செய்யணும். எகிப்தருடைய முறையின்படியும் செய்யக்கூடாது, கானான் தேசத்தினுடைய முறையின்படியும் செய்யக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்தவங்கள் செய்கிற மாதிரியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. கேட்டால் எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க, எல்லோரும் இப்படி தான் ஞாபகஜனம் கொடுக்குறாங்க, எல்லோரும் இப்படி தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, எல்லாரும் பர்த்டேக்கு இப்படி தான் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, எல்லாரும் இந்த சடங்கு இப்படி தான் செய்கிறாங்க, அதனால் நம்மளும் செய்வோம். கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உனக்கு என்ன எழுதி கொடுத்தனோ அதன்படி தான் நீ செய்யணும். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவன் அப்படி இருக்கிறான்? கிறிஸ்தவங்களில் ஒருத்தரும் அந்த மாதிரி இல்லை. எகிப்திலிருந்து வந்தாங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க, கானான் ஜாதி கூட உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்தவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் இன்றைக்கி புதுசாக ரசிக்கப்பட்டு வர்றவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா இவங்க மாதிரியாக இருக்காங்க, அதுக்கு வேதத்தை படிக்கிறது இல்லை. அதனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வராமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க? பல்லவ ராஜ்யத்தை சுற்றிட்டு தான் வர்றாங்க, உள்ளே போக முடியல. பைபிள் 5 தடவை படித்தேன், 10 தடவை படித்தம்மாங்க, ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சும்மாங்க, ஆனால் சாஸ்திரம் மாறலை. கானானுடைய சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகளை பிடிச்சிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கலாம்னு நினச்சிக்கிறாங்க. அது இடைக்கு வெளியே வரும், அப்புறம் உள்ளே போய் விளைஞ்சிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை முழுவதும் கை கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உபாகமம் 7:1 1-2 வாசிப்போம். 7:1-2 ஏழு பெரிய ஜாதினா ஏழு பெரிய சபை. அந்த சபையோட நீ உடன்படிக்கை பண்ணாத, அவங்களை செய்கிற எந்த ஒரு காரியம் செய்யாத, அவர்கள் அவர்களுடைய எந்த காரியத்திலையும் நீ கலந்துக்காத. ஆனால் கானான் தேசத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள யுத்தம் பண்ணி துரத்தி விட சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களால் யுத்தம் பண்ணி துரத்தி விட முடியல. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அவங்க கூட சேராத, அவங்களுடைய மாதிரியை பின்பற்றாத, அந்த ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணாத. நீ கர்த்தருக்கு பயந்து நீ என்ன பண்ண? நான் உனக்கு எழுதி கொடுத்த முறைமைகளை நீ பின்பற்றுவாயாக. அப்போ எழுதி கொடுத்த முறைமைகளை அப்படின்னா பைபிள் வாசித்தாதான் தெரியும். இங்கே வாசிக்கிறதே இல்லையே, அது பரிசுத்தாவியினுடைய துணையோடு வாசித்தால் மட்டும்தான் அதனுடைய பொருளை புரிஞ்சிக்க முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் 10 தடவை 20 தடவை வாசித்து என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியாக இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்திலே ஏழு பெரிய ஜாதிகள், ஏழு பெரிய சபைகள் இருக்கிறது. அந்த ஏழு பெரிய சபைகளுடைய மாதிரிகளை நீ பின்பற்றாது இருப்பாயாக. நான் உனக்கு எழுதி கொடுத்த முறைமைகளை மட்டும் நீ செய்து நீ அவைகளால் நீ பிழைப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் கேட்டால் அந்த சபை பண்ணுது, இந்த சபை பண்ணுது, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய கேட்டால் பெரிய பாஸ்டர் பண்ணுறாரு, அந்த பெரிய சபை பண்ணுது, அமெரிக்காவில் அவன் பண்ணுறான், அவங்களும் ஊழியக்காரங்க தான், அங்கேயும் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, எல்லாம் பிசாசுக. ஆண்டவர் சொல்கிறார், அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டு பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் அக்கிரம செய்யக்காரனை ஓடி போயிருக்கிறார். எல்லாம் பிசாசனுடைய ஆவிகள். கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் அற்புதம் அடையாளம் நடக்குதுன்னு இல்லை, எல்லா இடங்களையும் நடக்குது. மந்திரவாதி ஓட்டுறான், முஸ்லீம் கோயிலையும் ஓடுது, இந்து கோயிலையும் போய் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. அதனால் அதை பார்த்துட்டு ஏமாந்தா அவன் ஏமாந்து போக வேண்டியதுதான். தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லாட்டினா தேவனுடைய சாபங்கள் அவர்களை பின்தொடரும். ஏசாயா 4:1-2 வாசிப்போம். ஏசாயா 4:1-2 போதும். அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஏழு பெரிய ஜாதிக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? எல்லாம் ஒன்றா குடிக்குவாங்க. ஆமாம், எல்லாம் கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க, எல்லாரும் கிறிஸ்தவனுடைய பேரை உபயோகப்படுத்துவாங்க. கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரு வசன வியாக்கியானம் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நீதிக்கிரியை, நாங்கள் இதுதான் நீதின்னு செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. இதுதான் ஏழு பெரிய ஜாதிகளுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழு பெரிய ஜாதியும் ஒரு ஆளுடைய பேரை சொல்லுவாங்க, அவங்கவுங்க சொந்த ஆவிக்கிரியை வியாக்கியானம் பண்ணுவாங்க, சொந்த நீதியை செய்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கினா போதும், நாங்கள் யாராவது கேட்டால் கிறிஸ்தவன் நாங்கள் சொல்லிக்கணும் அவ்வளவுதான், மற்றபடி எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்தாரு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நாங்கள் வச்சது தான் சட்டம். அப்படி நிறைய கிறிஸ்தவங்க எகிப்தில் இருக்கிற ஆசிரியப்பு முறைகளையும் செய்கிறாங்க, கானான் தேசத்தில் இருக்கிற ஆசிரியப்பு முறைகளையும் செய்கிறாங்க. அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. அப்படின்னா இவர்களை தேவனுடைய கோபாக்கினை தொடரும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்துவாக இருந்துக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேர் இப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தில் போனால் நல்லா ஏமாற்றலாம். கிறிஸ்தவ சபைக்கு போனால் ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சுருவாங்க, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் இல்லாமல் எல்லாம் ஒன்றா உக்காந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நிறைய சபைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி பார்த்து கீழ் ஜாதிக்காரன் வந்தானா அவனை ஓரம் ஒதுக்கிடுறான், மேல் ஜாதிக்காரன் வந்தானா அவனுக்கு தனியாக உட்கார வைக்கிறான். ஆனால் அது ரகசியமாக நடக்குது, ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ஜாதிக்கு ஜாதி ஒரு சபையை வச்சுருக்கான், இந்த ஜாதிக்காரனாலாம் ஒரு சபை, இந்த ஜாதிக்காரனாலாம் ஒரு சபை, அப்படியே தனக்கு என்ன ஜாதிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி சபைகளை தேர்ந்தெடுத்துக்கிறான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து வீடு மாறி போகிறான், அப்போ எங்கே சபைக்கு போகணுன்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுறான், இந்த ஜாதிக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு தெரியும், ஏன்னா இந்த காணான் தேசத்தினுடைய முறைமைகளை தானே நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த ஏழு பெரிய ஜாதிங்கும் போது ஏழு பெரிய ஜாதியில் அந்த சபைகளில் நாம் என்னென்ன ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுறாங்கிறது அவனுக்கு தெரியும், அங்கே போய் ஒட்டிக்குவான். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை எடுத்து வீணிலே வழங்கி அதிக ஆக்கினி தீர்த்து தான் அடைகிறாங்க. அதனால் நாம் தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் ஆளாக வேண்டும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், ரெண்டாவது தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய முன்னால் இருக்கிற எகிப்தில் உள்ள பாவ சந்தோஷத்தை அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த எல்லா ஆசரி முறைகளும் தூக்கி போடணும். கிறிஸ்தவ சபைகள் பின்பற்றுகிற எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்தார், தேவனுடைய வசனத்தில் என்ன எழுதியிருக்குது, பரிசுத்தாவியானவர் எனக்கு என்ன உணர்த்துகிறார் அப்படிங்கிறத பார்த்து நாம் அவைகளை பின்பற்றினால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும், நம்ம குடும்பத்துக்கு வரும், நாம் நல்ல சந்ததியை பூமியிலே உருவாக்குவோம். அதனால் நாம் என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் படிக்கணும், நம்முடைய ஆவியை மனம் திரும்பணும். அப்போ தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியிலே சந்தோஷமாக இருக்க முடியும், பரலோகத்திலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.